So we've been considering the subject of total freedom in these days. Now I want to turn this morning to Matthew's Gospel and chapter 5.
Matthayu ezhudhina suvisesham 5-ஆம் adhigarathirku nammude gavanathai thiruppuvom.
Matthew chapter 5 and verse 20.
Matthayu 5-ஆம் adhigaram 20-ஆவது வசனம்.
Remember that Jesus said heaven and earth will pass away but my words will never pass away.
நாம் மறந்து போகவேண்டாம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒரு வார்த்தையும் விழுந்து போகாது என்று.
My feeling is that many believers never enjoy total freedom but only a partial freedom.
அநேக விசுவாசிகள் பூரண விடுதலை பெறுவதில்லை, அதிலே ஏதோ ஒரு அரைகுறையான விடுதலையை தான் அவர்கள் பெறுகிறார்கள்.
They have come out of certain prison gates but some of the prison gates are still closed.
ஒரு சில சிறை காவல்களை அவர்கள் தாண்டி விட்டார்கள், மற்றவைகள் இன்னும் அவைகளை கட்டி வைத்திருக்கின்றன.
Some chains have been broken from their legs but one or two are still remaining.
அவர்களுடைய கால்களிலே ஒரு சில சங்கிலிகள் ஒழிக்கப்பட்டுவிட்டன, ஆனால் இன்னும் சிலவோ கட்டப்பட்டிருக்கின்றன.
When I think of all the activity that so many Christians engage in,
கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கும்போது,
even many Christian workers,
அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் கூட,
they are so active in going here there doing so many things for the Lord.
அவர்கள் ஆண்டவருக்காக இங்கும் அங்குமாக அநேக காரியங்களை செய்வதிலே உற்சாகமாக இருக்கிறார்கள்.
But they are slaves in their private lives.
ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
They fight at home with their wives.
அவருடைய மனைவிகளோடு சண்டையிடுகிறார்கள்.
They love money.
அவர்கள் பணப்பிரியர்களாக இருக்கிறார்கள்.
They have jealousy and competition with other Christian workers.
அவர்களுக்கு மற்ற ஊழியக்காரர்களோடு கூட போட்டியும் பொறாமையும் இருக்கிறது.
Why is that?
எதனால் இது?
Because they haven't come to total freedom in their life.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பரிபூர்ண விடுதலையை சுதந்திரிக்கவில்லை.
That's because they have not taken all of God's words seriously.
அதன் காரணம் என்னவென்றால், தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை.
If you take every word that Jesus spoke seriously in your life, I guarantee you'll be totally free.
இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நாம் அபியாசப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக பூரண விடுதலை நமக்கு கிடைக்கும்.
So like I said, when you read a strong word that you may have read many times but you haven't meditated on.
ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அநேக முறை வாசித்திருக்கலாம், ஆனால் அதை தியானிக்காமல் இருக்கும் என்று.
Then you must stop. You must stop.
அதை நிறுத்த வேண்டும்.
And read.
நிறுத்தி அதை இன்னும் ஆழமாக வாசிக்க வேண்டும்.
Sometimes I read only one verse for 2 or 3 days.
நான் சில நாட்களிலே 2-3 நாட்கள் ஒரே ஒரு வசனத்தை மறுபடியும் வாசித்து தியானிப்பேன்.
Because God has not finished speaking to me from that one verse.
ஏனென்றால் அந்த ஒரு வசனத்திலிருந்து ஆண்டவர் இன்னும் பேசி முடியவில்லை.
See, God's word is like a well. You draw the water and next morning the water has come to the same level.
ஆண்டவருடைய வசனம் ஒரு கிணற்றை போன்றது. அது ஊற்றில் தண்ணீரை தோண்ட தோண்ட வருவது போல வந்து கொண்டே இருக்கும்.
So I want you to see this verse, Matthew 5 and verse 20.
Matthayu 5:20 நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
Jesus said, I say to you.
நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன்.
Now, why does he need to say that?
அதை எதற்காக அவர் சொல்ல வேண்டும்?
He's emphasizing something.
அதை ஆழமாக சொல்லுகிறார், அழுத்தமாக சொல்லுகிறார்.
I am saying to you.
உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
That unless Your righteousness is more, much more than that of the scribes and Pharisees. You will never enter the kingdom of heaven.
வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்.
Do you know what the righteousness of the Pharisees was?
பரிசேயரினுடைய நீதி என்ன தெரியுமா?
It was a very high standard externally.
அது மிக உயரமான ஒரு நியமமாக இருந்தது வெளியரங்கமாக.
Externally we can say they were the holiest people on earth when Jesus came.
வெளியரங்கமாக பார்க்கும்போது அவர்கள் பூமியிலே அந்த நாட்களிலே மிகுந்த பரிசுத்தவான்களாக இருந்தார்.
They were more holy than the Romans and the Indians and the Chinese and everybody else in the world at that time.
ரோமர்கள் இந்தியர்கள் சீனர்களை காட்டிலும் அந்த நாட்களிலே பூமியிலே இருந்த மற்ற ஜனங்களை காட்டிலும் மிகுந்த பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தார்.
Jesus looked at them who were the holiest people on earth and said, unless your righteousness is more than theirs, you'll never enter God's kingdom.
இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்படி மகா பரிசுத்தமாக பூமியிலே இருக்கும் ஜனங்களை காட்டிலும் உங்களுடைய நீதி மேலாக இல்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று.
So what does that mean?
என்ன அர்த்தம் அதற்கு?
Does it mean that we keep on sinning and ask Jesus to forgive us?
அப்படி என்றால் பாவம் செய்து கொண்டே ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னியும் மன்னியும் என்று சொல்வதா?
The righteousness of many Christians today is much lower than the righteousness of the Pharisees.
அநேக கிறிஸ்தவர்களுடைய நீதி இன்றைக்கு பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் மிக குறைவாக இருக்கிறது.
How is it that they imagine that they will enter the kingdom of heaven one day?
எப்படி அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They have been deceived.
அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
They have been deceived by the devil.
பிசாசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
They have been deceived by their preachers.
அவருடைய போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
And they have been deceived by their own heart.
அவர்களுடைய சொந்த இருதயத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
So I want to read that carefully.
நீங்க அதை கவனமாக வாசிக்க வேண்டும்.
Unless your righteousness is much more than the righteousness of the Pharisees, you will never enter the kingdom of heaven.
உங்களுடைய நீதியிலும் அவர்களுடைய நீதியிலும் வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்.
But you may say, I believe in Jesus, so I'm going to go to heaven.
நீங்கள் சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆகவே பரலோகத்துக்கு சென்று விடுவேன் என்று.
There are many types of faith.
பலவிதமான விசுவாசங்கள் உண்டு.
There is the faith James says which the devils also have.
யாக்கோபு சொல்லக்கூடிய பிசாசுக்கும் இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் இருக்கிறது.
The James chapter 2 he says the devils also have a certain type of faith.
யாக்கோபு 2 அதிகாரத்தில் பிசாசுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம்.
Do you believe there is one God? Do you believe that there is one God?
ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா?
Verse 19 of chapter 2.
இரண்டாம் அதிகாரம் யாக்கோபு 2.
That's good.
அது நல்லது.
Good faith because there is only one God.
ஏனென்றால் ஒரு தேவன் தான் உண்டு.
But the devils also believe that.
பிசாசும் கூட அதையே விசுவாசிக்கிறான்.
And they not only believe, they shudder when they think there's only one God.
ஒரு தேவன் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிப்பது மட்டுமல்ல, ஆனால் அதற்குறித்து நடுங்குகிறார்கள்.
Many Christians don't shudder when they come before God.
தேவனுக்கு முன்பாக அநேக கிறிஸ்தவர்கள் வரும்போது அவர்கள் நடுங்குவதில்லை.
The demons have more faith than them.
அவர்களை காட்டிலும் பிசாசுகளுக்கு அதிக விசுவாசம் இருக்கிறது.
See that verse?
அந்த வசனத்தை பாருங்கள்.
They believe there's one God and they shudder.
அங்கே யாக்கோபு 1 அதிகாரம்
2
2 அதிகாரம்
19
19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன.
We must learn to tremble before God.
ஆண்டவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நடுங்குவதற்கு கற்றுக்கொள்ள
வேண்டும். We must learn to tremble at God's word.
தேவனுடைய வசனத்திற்கு நடுங்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
And we must humble ourselves before God and his word.
தேவனுக்கும் அவருடைய வசனத்திற்கும் முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும்.
And whenever you hear an anointed word from heaven, we must humble ourselves before God.
பரலோகத்திலிருந்து ஒரு அருமையான அபிஷேக வார்த்தை வரும்போது அதன் முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும்.
Not every word that is preached nowadays is anointed.
இப்பொழுது பிரசங்கிக்கப்படக்கூடிய எல்லா வசனங்களும் அபிஷேகமான வசனங்கள்.
Most of the preaching I hear nowadays is not anointed.
இன்றைக்கு வரக்கூடிய பிரசங்கங்களும் செய்திகளும் அபிஷேகமானவைகள் அல்ல.
And the number one reason is those preachers love money.
அதனுடைய முதலாவது காரணம் என்னவென்றால் அவர்கள் பணப்பிரியர்களாக இருக்கிறார்கள்.
God will never anoint a man who loves money.
ஒரு பணத்தின் பின்பாக செல்லக்கூடிய பணப்பிரியர்களை தேவன் அபிஷேகிக்க மாட்டார்.
And I don't believe that any preacher who loves money can ever give me a word from God.
எந்த ஒரு பணப்பிரியராக பிரசங்கிக்கும் தேவனுடைய வசனம் கிடைக்காது, அவர் கொடுக்க முடியாது.
He will just prepare sermons and preach because that's his profession.
அவர் அந்த பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தி பிரசங்கிப்பார், ஏனென்றால் அது அவருடைய தொழில்.
But once in a while you may hear an anointed word from heaven.
ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை தேவனுடைய அபிஷேக வசனத்தை பரலோகத்தில் நீங்கள் கேட்பீர்கள்.
You say, how will I know?
எப்படி என்று நீங்கள் நான் நிர்ணயிக்க முடியும்?
The Holy Spirit will witness in your heart saying that is a word from me.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே சாட்சி கொடுப்பார், இந்த வசனம் என்னுடையது என்று.
And like the disciples at Emmaus said, your hearts will burn when you hear such a word.
எம்மாவூர் சீஷர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது போல உங்களுடைய இருதயங்களும்
கொழுந்துவிடும். And then you must take that word more seriously than all the other 1,000 sermons you hear.
அப்பொழுது அந்த வார்த்தை மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை அபியாசப்படுத்த வேண்டும் நீங்கள் கேட்ட மற்ற.
Because that is a word God is speaking to your heart.
ஏனென்றால் அந்த வசனமானது உங்களுடைய இருதயத்திலே தேவன் பேசுகிறார்.
It's like a rare diamond that you may get only once in a while.
அது என்றைக்கோ கிடைக்கக்கூடிய விலையேற பெற்ற அந்த வைரத்தை போன்றது.
And if you take that word,
அந்த வசனத்தை நாம் எடுப்போம் என்று சொன்னால்,
and you humble yourself,
அதை தாழ்த்துவோம் என்று சொன்னால்,
and you tremble at that word,
அந்த வசனத்துக்கு நடுங்குவோம் என்று சொன்னால்,
let me give you a promise.
உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறேன்.
Not me, God.
நான் அல்ல, தேவன்.
Isaiah 66.
ஏசாயா 66.
Verse 1 and 2.
1 2 வசனங்கள்.
In Isaiah 66 God says in verse 1.
66 ஒன்றாம் வசனத்திலே,
Heaven is my throne and earth is my footstool.
கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி.
What type of house are you going to build for me?
நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது?
You know, we say we want to build a house for God.
நாம் சொல்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று.
We want to build a throne for God with our praises.
அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நம்முடைய துதிகளினால் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம்.
Says, what type of throne are you going to build for me?
எப்படிப்பட்டதான சிங்காசனத்தை அவருக்கு நாம் கட்ட போகிறோம்?
You say you're going to build a church for God.
நாம் சொல்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட போகிறோம் என்று.
The church, the God's people is God's house.
தேவனுடைய ஜனம் தேவனுடைய வீடு.
But what type of house will you build for me?
ஆனால் அவருக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவோம்?
The earth is only a place where I put my feet.
அவருடைய பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது.
Heaven is my throne.
வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது.
See how great God is.
எவ்வளவு ஒரு பெரிய மகத்துவமான தேவன் பாருங்க.
And who can build something for him?
அவருக்கு யாரால் எதுவும் கட்ட முடியும்?
And the Lord says this type of person.
இந்த இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன்.
Verse 2 last part.
இரண்டாவது வசனம்.
I will look at this person who humbles himself and has got a contrite spirit and who trembles at my word.
சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்.
Do you know what that means?
அதனுடைய அர்த்தம் என்ன
தெரியுமா? That means God says I will always keep my eyes on this type of person.
இப்படிப்பட்டதான ஜனக்கூட்டத்தின் மேல் என்னுடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கும்.
You can be like that.
அதிலிருந்து நீங்கள் பரவசப்பட முடியும்.
I know when I first understood that verse I had a tremendous longing in my heart.
நாமும் கூட அப்படி இருக்க முடியும். இந்த வசனத்தை முதலில் நான் வாசிக்கும் போது என்னிடத்தில் ஒரு பெரிய வாஞ்சை வந்தது.
I said, Lord, I don't care what men think about me, but I want you to look at me all the time.
ஆண்டவரே, மற்றவர்கள் மற்ற ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு பொருட்டு அல்ல, ஆனால் எந்த நேரத்திலும் என்னை நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும்.
ஆண்டவரே, look at me with favor.
என்னை எப்பொழுதும் ஒரு கரிசனையோடு நோக்க வேண்டும்.
Look at me with your grace upon my life.
என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிருபையினால் என்னை நோக்கும் ஆண்டவரே.
I'm willing to pay any price.
அதற்கு எந்த விலை கிரயத்தை செலுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
And the Lord said, all you have to do is humble yourself.
ஆண்டவர் சொன்னா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் முன்பாக எல்லா சூழ்நிலைகளும் தாழ்மையோடு தாழ்த்த வேண்டும்.
When people speak evil of you, humble yourself and keep your mouth shut.
உன்னை குறித்து மற்ற ஜனங்கள் அவதூறாக பேசும்போது தாழ்மையாக இருந்து வாய்களை மூடியிருக்க.
Somebody gets angry at you, keep your mouth shut.
உங்கள் மேல் யாராவது சினம் கொண்டு கோபம் கொண்டார்களானால் வாய்களை மூடியிருக்க வேண்டும்.
When people around you, other believers are gossiping about others, you keep your mouth shut.
உங்களை சுற்றி இருப்பவர்கள் மற்றவர்களை குறித்து முறுமுறுத்து குறை சொல்லி புரணி பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாய்களை மூடியிருக்க வேண்டும்.
Or quietly get up and say, I've got something to do, excuse me.
அல்லது அமைதியாக எழுந்து போய் எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொல்லு. நீங்கள் எழுந்து கடந்து செல்ல வேண்டும்.
Humble yourself.
தாழ்மைப்படுங்கள்.
And be broken in your spirit.
இருதயத்திலே நொறுங்குண்டவர்களாக இருக்க
வேண்டும். God allows many things to break our proud spirit.
நம்முடைய ஆவியை நொறுக்குவதற்கு தேவன் அநேக காரியங்களை அனுமதிக்கிறார்.
Don't resist that.
அதை தடுக்க வேண்டாம்.
Humble yourself.
முன்பதாக தாழ்த்த
broken.
நொறுங்கப்பட வேண்டும்.
And then when you read God's word.
பின்பு தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது.
Don't read it to get a message to preach to others.
மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை பிரசங்கிப்பதற்காக அதை வாசிக்க வேண்டும்.
I used to do that in my younger days.
என்னுடைய வாலிப நாட்களே அதை நான் செய்வேன்.
You know what happened?
என்ன நடந்தது தெரியுமா?
I became a backslider as a preacher.
நான் ஒரு பின்மாற்றம் அடைந்த ஒரு பிரசங்கியாக மாறிவிட்டேன்.
I'm ashamed.
நான் வெட்கப்பட்டேன்.
That's what happened to me about 35-40 years ago.
35-40 வருடங்களுக்கு முன்பதாக அதுதான் நடந்தது.
I studied the Bible to prepare sermons to preach to others.
மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்காக நான் வேதத்தை தியானிக்க
ஆரம்பித்தேன். Arranged it all carefully and presented.
அதையெல்லாம் ஒழுங்கு கிரமமாக நான் செய்து மற்றவர்களுக்கு பிரசங்கித்தேன்.
And I got honor.
அதற்காக நான் கனம் பெற்றேன்.
And I became a backslider.
ஆனால் விளைவு நான் பின்மாற்றம் அடைந்தேன்.
I backslid so much that finally I said, Lord, I'm going to quit preaching because I'm a hypocrite.
நான் அவ்வளவாக பின்மாற்றம் அடைந்தது நிமித்தமாக ஆண்டவரே நான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி தேவனிடத்திலே நான் வேண்டினேன்.
That's about 35 years ago.
35 வருடங்களுக்கு முன்பதாக.
And I said, Lord, please do something for me.
நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யும் என்று.
God filled me with the Holy Spirit.
ஆண்டவர் அப்பொழுது என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்.
Something happened after that.
அதன் பின்பதாக ஏதோ நடந்தது.
I began to tremble at God's word.
தேவனுடைய வசனத்தை பார்க்கும்போது நடுங்க ஆரம்பித்தேன்.
Every word.
ஒவ்வொரு வசனமும்.
I wouldn't go to the next verse till I was trembling at the first one.
முதல் வசனத்தை பார்த்து நடுங்கும் வரை அடுத்த வசனத்துக்கு நான் செல்ல மாட்டேன்.
There are more than 31,000 verses in this Bible.
வேதத்திலே 31,000-க்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு.
Imagine if you stop at each command of God and tremble.
தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் நாம் நிதானித்து அங்கே நடுங்கும் போது என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
There are about 6,000 or 7,000 promises in this Bible.
வேதத்திலே கிட்டத்தட்ட 6,000-7,000 வாக்குத்தத்தங்கள் உண்டு.
Imagine if we tremble and Lord, you've given me a promise, I must take it.
யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் தியானித்து நடுங்கும் போது எப்படி இருக்கும் என்று.
You know what will happen to you?
என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு?
God will look at you with favor.
தேவன் உங்களை கரிசனையோடு நோக்குவார்.
You will become a man of God.
தேவனுடைய மனுஷனாக மாறுவீர்கள்.
Not just an ordinary believer coming and singing in the meetings.
ஒரு சாதாரண விசுவாசியாக கூட்டங்களே வந்து பாடும் மனிதனாக அல்ல.
You will become a man or a woman who walks with God every day.
நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க கூடிய ஒரு மனுஷனாகவோ மனுஷியாகவோ மாறுவீர்கள்.
Exactly like Enoch.
ஈனோக்கை போல.
And your children will begin to see your example and walk with God.
உங்களுடைய சந்ததியும் உங்களை முன்மாதிரியாக பார்த்து அவர்களும் தேவனோடு நடக்க ஆரம்பிப்பார்.
See, you can fool everybody in the church, but you can't fool your children.
நீங்கள் சபையில் இருப்பவர்களை ஏமாற்ற முடியும், ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது.
Do you know the number of testimonies I have heard of children, believers' children who've gone astray?
விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய சாட்சிகளை நான் அநேகம் கேட்டிருக்கிறேன்.
They said, Daddy used to say so many things in the meeting, but we saw how he lived at home.
நான் என்னுடைய தகப்பனை பார்த்திருக்கிறேன், கூட்டங்களிலே மிக பரவசமாக பேசும் காரியங்கள், ஆனால் டாடியுடைய உண்மையான ரூபத்தை நான் வீட்டிலே பார்த்திருக்கிறேன்.
You can't fool your children.
உடைய பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது.
Sister, you can't fool your children.
சகோதரி, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஏமாற்ற முடியாது.
You can fool all the people in the church that you're a very holy woman.
சபையில் இருக்கும் எல்லாரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது, ஒரு பரிசுத்த வாட்டி என்று சொல்.
But your children know the truth.
ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் உண்மை என்னவென்று.
And if you have a maid working in your home, they really know the truth.
ஒருவேளை உங்கள் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி இருப்பாள் என்றால் உண்மையான சத்தியத்தை அவள் அறிந்திருப்பாள்.
Do you want God to be kind to you?
தேவன் உங்களிடத்திலே கரிசனையாக இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா?
Be kind to those who work for you in your home.
உங்களுக்காக உங்கள் வீட்டிலே வேலை செய்பவர்களிடத்திலே நீங்கள் அன்பு செலுத்துங்கள், கரிசனையாக இருங்கள்.
I have had people work for me in my home.
என்னுடைய வீட்டிலே எனக்கு வேலை செய்யக்கூடியவர்களோடு நான் வைத்திருக்கிறேன்.
Not one of them can say that I was not kind to them every single day.
ஒருவர் கூட சொல்ல முடியாது, நான் அவர்களோடு ஒரு நாள் கூட உணவு உண்ணவில்லை என்று சொல்லி.
Not only kind, I've been good to them.
அவர்களோடு அன்பு செலுத்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நன்மைகளும் செய்திருக்கு.
Just like you like to get a bonus from your boss, I've given bonuses to those who work for me.
உங்களுடைய அதிகாரிகளிடத்தில் நீங்கள் போனஸ் பெறுவது போல நானும் அவர்களுக்கு போனஸ் கொடுத்திருக்கிறேன்.
Have you ever given a bonus to something they don't deserve, extra to your maid?
அவர்களுக்கு தகுதி இல்லாத என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய வீட்டு வேலைக்காரர்களுக்கு போனஸ் கொடுத்திருக்கிறோமா?
I think of the bonuses God has given me.
அந்த போனஸை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
Because God has done so much for me.
ஏனென்றால் ஆண்டவர் அவ்வளவாக எனக்கு செய்திருக்கிறார்.
You have to be good to other people.
மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
The Bible says Jesus went about doing good.
வேதம் சொல்கிறது இயேசு மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்து வந்தார் என்று.
Acts 10:38.
அப்போஸ்தலர் 8
10 10
10
38. Jesus was anointed with the Holy Spirit and he went about doing good.
10:38 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே Acts
10:38
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
Today people want to be anointed with the Holy Spirit and speak in tongues.
இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள்.
How many of you want to be anointed with the Holy Spirit and go about doing good to everybody else?
எத்தனை பேருக்கு அந்நிய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்?
Tremble at that word.
அந்த வசனத்தை பார்த்து நடுங்குங்கள்.
You want total freedom?
உங்களுக்கு உண்மையான விடுதலை வேண்டுமா?
Tremble at the word of God.
தேவனுடைய வசனத்திலே நடுங்குங்கள்.
When I read this verse, I said, Lord, this is what I want to be said about me at the end of my life.
இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடியும் போது இப்படித்தான் நான் சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும் என்று சொன்னேன்.
Because I want to follow Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்.
You can put your name there.
நீங்களும் கூட உங்களுடைய பெயரை அங்கே
போடு. I put my name.
நான் என்னுடைய பெயரை அங்கே போட்டு.
Zach Poonen was anointed by the Holy Spirit by God with the Holy Spirit and power.
Zach Poonen ஆனவன் நான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்ததனால்.
And God was with him.
தேவன் அவனோடு இருந்ததனால்.
And he went about doing good.
அவர் நன்மை செய்கிறவராயே இருந்தார்.
And delivering people who were oppressed by the devil.
மற்றவர்கள் பிசாசின் வல்லமையிலிருந்தும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திரிந்தார்.
You think that's very proud to claim something like that?
இப்படிப்பட்ட காரியத்தை சொல்வது பெருமையான காரியமா?
Don't you all seek for the anointing of the Holy Spirit?
எத்தனையோ நாம் எல்லாரும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்கு வாஞ்சிக்கிறது இல்லையா?
How many times you have prayed for it?
எத்தனை தடவைகள் அதற்காக ஜெபித்திருக்கிறோம்?
I have prayed for it.
அதற்காக நான்
ஜெபித்திருக்கிறேன். Every day I pray, Lord, fill me with your Holy Spirit.
ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவினால் என்னை நிரப்பும் என்று.
We can live only one day at a time.
ஒரு ஒவ்வொரு நாளும் நாம் தனிப்பட்ட அந்த நாளுக்காக வாழ வேண்டும்.
We can't live for tomorrow today.
நாளைக்காக இன்றைக்கு வாழ முடியாது.
Today I can live only for today.
இன்றைக்குள்ள காரியத்துக்கு இன்றைக்கு நான் வாழ.
Lord, fill me with the Holy Spirit today.
ஆண்டவரே, இன்றைக்கு என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பு.
Today,
இன்றைக்கு,
let me go on doing good.
நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
Tomorrow will wait. Today,
நாளைக்கு காத்திருக்கும்.
Tomorrow we can wait.
நாளைக்கு வேற காரியத்துக்கு காத்திருக்கும்.
Today, let me go on doing good.
இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து
சொல்லி. If I meet somebody oppressed by the devil, help me to deliver him.
பிசாசினால் கட்டப்பட்ட யாரையாவது நான் விடுதலை செய்ய வேண்டும் இன்று.
I'm not talking about demon possessed people. We don't see them every day.
நான் இன்றைக்கு பிசாசு பிடித்தவர்களை குறித்து பேசவில்லை.
If we see them, we deliver them also.
அவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களை நாம் விடுதலை செய்கிறோம். அது வேறு.
You can do it.
அதை செய்ய முடியும்.
I have never till today seen one demon possessed person who was not delivered in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே இதுவரை நான் எந்த ஒரு மனுஷனும் பிசாசு பிடித்தவனிடம் விடுதலை ஆகாமல் போனதை நான்
பார்த்ததில்லை. Every single case I've seen in the name of Jesus, they tremble and the demons leave.
இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிசாசும் நடுங்கிக் கொண்டு அந்த மனிதனை விட்டு அகன்று போகும்.
If you have faith, that can be true for you.
உங்களிடத்திலும் அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையாகும்.
They don't tremble at me, they tremble at the name of Jesus.
அவர்கள் என்னை பார்த்து நடுங்குவதில்லை, இயேசுவின் நாமத்திற்கு நடுங்குகிறார்.
Though that's not the only thing we have to do.
அது மாத்திரம் நாம் செய்வதில்லை.
Around us a whole lot of people who are not demon possessed.
நம்மை சுற்றி अनेகர் பிசாசு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்.
Who are oppressed by the devil.
ஆனால் பிசாசால் ஒடுக்கப்பட்டவர்.
They are discouraged.
அவர்கள் மிகுந்த வேதனையிலே தாழ்மையிலே
இருக்கிறார். Some feel like committing suicide.
அவர்கள் சிலர் தற்கொலை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள்.
I remember one day.
ஒரு நாள் நான் யோசிக்கிறேன்.
In Bangalore.
பெங்களூரிலே
the Lord led me to visit a house.
ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்துச் சென்றார்.
They were not coming to our church.
அவர்கள் எங்களுடைய சபைக்கு வருவதில்லை.
I just felt led to go there.
அங்கே ஆண்டவரால் நான் அழைத்துச் செல்லப்பட்டேன்.
I was speaking there. They had three small babies.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது மூன்று சிறிய குழந்தைகள் இருந்தன அவர்களுக்கு.
They were terribly in debt.
அவர்கள் பயங்கர கடனிலே இருந்தார்கள்.
And after I was leaving the home, when I was leaving the home,
நான் அந்த வீட்டை கடந்து செல்லும்போது
they said, Brother Zach,
சொன்னார், சௌதன் ஜாக்,
டுடே We had brought poison pills to commit suicide.
இன்றைக்கு விஷ மாத்திரைகளை வாங்கி வைத்து தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசித்திருந்தோம்.
And if you hadn't come, that would have happened.
நீங்கள் வந்திருக்காவிட்டால் அது நடந்திருக்கும்.
I was so thankful that I obeyed the Lord that day.
நான் அன்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததற்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தேன்.
I remember another day.
இன்னொரு நாள் நான் நினைவு கூறுகிறேன்.
There was an old widow who said, "Please visit my son someday."
ஒரு பழைய விதவை இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய பிள்ளை மகனை என்றைக்காவது ஒரு நாள் பாருங்கள்.
He was wayward and
அவன் உலக பிரகாரமாக சுற்றித் திரிந்தார்.
So one day I felt led to go and see him.
ஒரு நாள் அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏவின நாள் நான் சென்றேன்.
After I spoke to him,
அவனிடத்தில் நான் பேசிய பின்பு
he took out something from his pocket.
அவருடைய பாக்கெட்டிலிருந்து எதையோ ஒன்றை எடுத்தான்.
This is poison. I was going to commit suicide today.
அதுல விஷம் இருந்தது. நான் இதை குடித்து நான் என்னை மாய்த்து கொள்ள யோசித்தேன்.
He gave it to his wife and said, "Throw it away."
டே மனைவி இடத்திலே கொடுத்து அதை தூக்கி எறி என்று சொன்னார்.
Brothers and sisters,
அருமையான சகோதரனே சகோதரியே,
all the money you make in the world cannot equal that.
இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கும் எந்த பணமும் இதற்கு நிகராகாது.
Don't seek to be great in the world.
உலகத்திலே பெரிய ஆளாக பெருமை பாராட்ட வேண்டும் என்று நாம் இருக்க வேண்டும்.
Don't seek to make money.
பணம் செய்ய வேண்டும் என்று அதை நாடி செல்ல வேண்டும்.
It will have no value in heaven.
பரலோகத்திலே அதற்கு எந்த மதிப்பும் இல்லை.
Seek to do good.
நன்மை செய்வதை நாடுவோம்.
To poor people.
ஏழை மக்களுக்கு.
Be kind to those who need a word of encouragement.
ஒரு உற்சாகமான வார்த்தை தேவைப்படும் மக்களுக்கு அன்பாயிருங்கள்.
And around us people are oppressed by the devil even though they are not possessed by the devil.
நம்மை சுற்றிலும் அநேகர் அவர்கள் பிசாசு பிடித்தவர்களாக இல்லாவிட்டாலும் அவனால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
You can set them free.
அவர்களை விடுதலை செய்ய முடியும்ங்களா?
I can't meet all the people in the world.
உலகத்தில் இருக்க எல்லாராலும் எல்லாரையும் என்னால் சந்திக்க முடியாது.
Many years ago,
பல வருடங்களுக்கு முன்பதாக,
I was in one of our conferences in a group of our churches.
எங்களுடைய சபையினுடைய ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன்.
And we also encouraged some of the other brothers to speak.
மற்ற சகோதரிகளையும் பேசுவதற்கு நாங்கள் உற்சாகப்படுத்தினோம்.
And one of the young elders in one of our churches got up to speak.
அதிலே எங்களுடைய சபையிலே உள்ள ஒரு மூப்பர் எழுந்து பேச ஆரம்பித்தார்.
He doesn't know English. He only spoke in Tamil.
அவர் தமிழிலே பேசினார்.
And he said this.
அவர் சொன்னார் இப்படி.
God so loved the world that he gave his only son.
தேவன் இவ்வளவாக நம்முடைய உலகத்தை நேசித்தார்.
That he gave his son that whoever believes in him should not perish.
அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மறிக்காமல் நித்திய ஜீவனை பெறுவார்கள்.
I had heard that word 1,000 times.
அந்த வசனத்தை நான் 1,000 முறைகள் கேட்டிருக்கேன்.
I thought, what's he going to say from that?
அந்த வசனத்திலிருந்து என்ன சொல்ல போகிறார் என்று யோசித்தேன்.
This is what he said.
இதைத்தான் அவர் சொன்னார்.
He said, all of us know certain people whom nobody else knows.
நாம் எல்லாருக்கும் ஒரு சில ஜனங்களை தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாத அந்த ஜனங்கள்.
That's true of all of you here.
அது நாம் எல்லாருக்கும் உண்மைதான்.
You know certain people whom I don't know.
உங்களுக்கு சிலரை தெரியும், எனக்கு அவர்களை தெரியாது.
You know certain people whom nobody here knows.
உங்களுக்கு சிலரை தெரியும், இங்கே இருக்கும் யாருக்கும் அவர்களை குறித்து தெரியாது.
Your neighbors, your relatives, the people who work in your factory.
ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அடுத்தவர்கள், உங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள்.
So this young brother said.
இந்த அருமையான சகோதரன் சொன்னார்.
That is a world.
அது ஒரு உலகம்.
Small world.
சின்ன உலகம்.
Of people I know.
எனக்கு தெரிந்த ஜனங்கள் உள்ள உலகம்.
And I am God's son.
நான் தேவனுடைய பிள்ளை.
God so loved that little world.
தேவன் இவ்வளவாக அந்த பூமியை, அந்த சிறிய உலகத்தை நேசித்தார்.
That he sent me his son into the midst of them.
அவர் என்னுடைய அவருடைய குமாரனாகிய என்னை அவர்கள் மத்தியிலே அனுப்பினார்.
So that I can share with them the word of God.
ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை அவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும்.
So that they may not perish but have eternal life.
ஏனென்றால் அவர் மரிக்காமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும் என்று.
That was a revelation from the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியினால் ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது.
I thank God for young brothers.
அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
Anointed with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
That young brother was once a demon possessed boy.
அந்த சகோதரன் மூப்பர் அவர் ஒரு காலத்திலே பிசாசு பிடித்தவராக இருந்தார்.
Delivered, freed.
அவர் விடுதலையாக்கப்பட்டவர்.
Given up his idol worship.
அவருடைய விக்கிரக ஆராதனைகளை விட்டொழித்து.
And now he is blessing others.
இன்றைக்கு மற்றவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்.
Many of you been born in Christian homes, you know the Bible from childhood.
அநேகர் நீங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்தவர்கள், தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே வேதத்தை அறிந்திருக்கிறோம்.
You were not demon possessed.
நீங்கள் பிசாசு பிடித்தவர்கள் அல்ல.
Have you given yourself to God like that young brother did?
அந்த அருமையான இளம் சகோதரரை போல நீங்களும் தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா?
Pray that this will be said about you at the end of your life.
உங்களுடைய வாழ்க்கை முடியும் போது உங்களை குறித்து இப்படியாக சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி
God anointed you with the Holy Spirit and power.
ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்து
and you went about doing good
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக சுற்றி திரிந்து
and delivering people who were discouraged
அங்கே தயக்கத்தோடு தாழ்மையிலே இருக்கும் ஜனங்களை நீங்கள் விடுதலை செய்து
delivering people who are going to commit suicide
அங்கே தற்கொலை செய்ய எத்தனிக்கக்கூடிய ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு
delivering people who are enslaved to sinful habits
பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பவர்களை விடுதலை செய்து கொண்டு
not just teaching them words of God but delivering them
அவர்களுக்கு வேத வசனத்தை சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல ஆனால் விடுதலை செய்வது
this is the calling of every single person here
இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேவன் கருத்து அழைப்பு
if 120 people could be filled with the holy spirit on the day of pentecost and shake the city of jerusalem
பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர்கள் அந்நிய பாஷைகளிலும் அபிஷேகத்தில் நிரம்பி எருசலேமை கலக்க முடியும் என்று சொன்னார்
imagine if 1000 people here got filled with the holy spirit what would happen
இங்கே இருக்கக்கூடிய இந்த 1000 ஜனங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்போது என்ன நேரிடும்
See, many people are satisfied with a few drops of the Holy Spirit, not with rivers of living water.
அநேகர் இங்கே இந்த சொட்டு சொட்டாக கிடைக்கக்கூடிய அபிஷேகத்திலே திருப்தி அடைந்து விடுகிறோம் ஆனால் ஜீவ தண்ணீருடைய நிரப்புதலை யாசிப்பதில்லை.
When Jesus said, if anyone is thirsty, let him come to me and drink.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தாகமாய் உள்ளவன் என்னிடத்திலே வந்து பானம் பருக கடுவன்
He didn't say as a result a few drops will come out from you to other people
அதன் நிமித்தமாக ஒரு சில சொட்டுகள் உன் மூலமாக மற்றவர்களுக்கு செல்லும் என்று சொல்லவில்லை
No he said rivers will come out of you
அவர் சொன்னார் ஜீவ தண்ணீர்கள் உன்னிலிருந்து புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார்
Brother I went to Jesus and I drank but rivers are not coming out from me.
நீங்கள் சொல்லலாம் நான் இயேசுவின் இடத்திலே போய் குடித்தேன் என்னிடத்திலே அங்கே ஆறுகள் புரண்டு ஓடவில்லையே.
That's because you are not thirsty enough.
ஏனென்றால் நீங்கள் அவ்வளவாக தாகமாக இல்லை.
You are not thirsty enough.
நீங்கள் அவ்வளவாக தாகமாக இல்லை.
You are satisfied with a little bit.
நீங்கள் சிறிய பகுதியிலே திருப்தி அடைந்து விடுகிறீர்கள்.
Few drops came out.
ஒரு சில சொட்டுகள் வந்தன.
One brother was blessed.
ஒரு சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டார்.
One person you prayed for was healed.
இன்னொருவருக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள் அவர்கள் சுகமடைந்தார்கள்.
Ah, that's enough Lord.
அதனோடு நீங்கள் திருப்தி அடைந்து போதுமானவரே.
Your head became so big.
உங்களுடைய தலை மிக பெரிதாகி விட்டது.
And that was the end of your ministry.
அதோடு உங்கள் ஊழியமும் முடிந்து விட்டது.
Humble yourself.
தாழ்த்துங்கள் உங்களை.
Put your face in the dust.
உடைய தரைகளுக்குள் தன்னை
Say Lord I'm thirsty for you.
அவரே உமக்கா நான் தாகமாக இருக்கிறேன்
I was reading this verse Matthew 5 your righteousness must exceed the righteousness of the scribes and Pharisees
மத்தேயு 5
5 verse 20
20வது வசனம் அங்கே பரிசேயருடைய வேத பாரகருடைய பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க
வேண்டும் What does that mean
அதனுடைய அர்த்தம் என்ன
They fasted 3 times they prayed 3 times a day
அவர்கள் ஒவ்வொரு நாளும் 3 முறை உபவாசித்து ஜெபித்தார்கள்
Does it mean I have to pray 7 times a day?
அப்படி என்றால் நான் 7 முறை ஜெபிக்க வேண்டுமா?
They fasted twice a week.
அவர்கள் வாரத்திலே 2 முறை உபவாசித்தார்கள்.
Do I have to fast 4 times a week?
நானும் 4 முறைகள் உபவாசிக்க வேண்டுமா?
They gave 10%. Do I have to give 20%?
அவர்கள் தசம பாகம் கொடுத்தார்கள். நான் 20% கொடுக்க வேண்டுமா?
No, that's not the meaning.
அதல்ல அதனுடைய அர்த்தம்.
It's not these external things at all.
இப்படிப்பட்ட வெளியரங்கமான காரியங்கள் அல்ல.
It's not fasting, praying, tithing or anything.
அது உபவாசம், ஜெபம், தசம பாகம் என்ற அல்ல.
The meaning is this.
அதனுடைய அர்த்தம் இதுதான்.
And I never understood it till I read it many 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 times.
அநேகம் 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 தடவைகள் அதை வாசித்த பின்புதான் அந்த அர்த்தம் எனக்கு விளங்கியது.
I said Lord this is so important. This concerns the kingdom of heaven. I want to know it.
அண்டவரே பரலோர் ராஜ்யத்தை குறித்தது நிமித்தமாக அதை குறித்து நான் அறிய வேண்டும் அது மிக முக்கியமாக இருக்கிறது என்று யோசித்தேன்
You know it's like you knock and knock and knock and knock and the door is not open
நீங்கள் ஒரு கதவை தட்டி 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 கொண்டே இருக்கிறீர்கள் அது திறக்கவில்லை
Sometimes I knock and knock and knock at a verse and the verse is still not open for me
அப்படித்தான் அநேக நேரங்களிலே ஒரு வசனத்தை தட்டி 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 கொண்டே இருக்கிறோம்
And the Lord sees how long will you knock
ஆண்டவர் கேட்கிறார் எவ்வளவு நாள் தட்டி கொண்டே இருப்பாய்
Lord I say Lord till I understand it I'm going to keep knocking
andavare adai naan purindu kollum varai thattikonde iruppen
that's how I understood the bible
appadi than naan vedathai arindirukken
that's why when I shared god's word with people
agave than appadi naan devanude janathode indha vasanathai pesumbodhu
they say oh brother Zach I read that and I never saw it
appa solugirargal sahodaran Zach naanu vaasithirukken ana enakku idvarai adu velippadavilli
shall I tell you why
ஏன் தெரியுமா
you knocked once or twice it didn't open you went away
ஏனென்றால் நீங்கள் 2-3 தடவை தட்டுவீர்கள் அது திறக்கவில்லை என்று சொன்னால் கடந்து சென்று விடுகிறீர்கள்
God doesn't love me more than you
உங்களை காட்டிலும் அதிகமாக தேவன் என்னை நேசிக்கவில்லை.
But you run away too soon.
ஆனால் நீங்கள் வேகமாக ஓடிவிடுகிறீர்கள்.
If you knock and knock and knock and say, Lord, I'm not going to go till you open the door, you'll get it.
நீங்கள் அதை தொடர்ச்சியாக அப்படியே தட்டிக்கொண்டே இருந்து, ஆண்டவரே நீர் அதை எனக்கு விளங்கும் வரை நான் செல்ல மாட்டேன் என்று
சொன்னார். And he opens the door and says, what do you want?
அப்பொழுது ஆண்டவரிடத்தில் உனக்கு என்ன வேண்டும்?
I want bread to give to somebody who has come to my house who is needy.
ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கும் ஜனத்திற்கு அப்பத்தை கொடுக்க வேண்டும்.
How much do you want?
எவ்வளவு வேண்டும்?
Take as much as you want.
எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்.
Those are the words of Jesus in Luke chapter 11.
இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 11வது வசனத்து அதிகாரத்தில்.
As much as you want, he said.
எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து.
That's a wonderful phrase which I love to read there.
அங்கே ஒரு அருமையான பதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
You see, this man knocked and knocked and knocked and knocked, we read in Luke chapter 11, verse 7 and 8.
லூக்கா 11, 7, 8 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And then it says in the last part of verse 8 that that man got up, and look at this phrase in the last part of verse 8. He gave him as much as he needs.
8வது வசனத்திலே கடைசி பகுதி, அவன் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான்.
And verse 13, thus the Holy Spirit, God the Father, will give you the Holy Spirit as much as you need.
13வது வசனம், தம்மிடத்திலே அன்பு கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பதும் அதிக நிச்சயம்.
We run away too soon.
நாம் மிக வேகமாக ஓடி கடந்து சென்று விடுகிறோம்.
We knock a little bit.
கொஞ்சம்
தட்டுகிறோம்.
அது கிடைக்கவில்லை என்று சொன்னால்
And then we are running off to make money.
அடுத்தது பணத்தை சேகரிப்பதற்கு நாம் ஓடி விடுகிறோம்.
We are running off to watch a movie.
அல்லது ஒரு படத்தை பார்ப்பதற்கு ஓடி விடுகிறோம்.
God says, why should I give these people my bread?
தேவன் நினைக்கிறார், என்னுடைய அப்பத்தை எதற்கு இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும்?
They don't tremble at my word.
அவர்களுடைய வசனத்துக்கு நடுங்குவதில்லையே.
So what does it mean that your righteousness must be more than the righteousness of the Pharisees?
அந்த வேத பாரகர்கள் காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன?
The righteousness of the Pharisees was external only.
பரிசேயருடைய நீதியானது வெளியரங்கமாக இருந்தது.
And when he says more than that, it says yours must be external plus internal.
அப்படி என்றால் வேத பாதகரை காட்டிலும் அதிகம் என்று சொன்னால் வெளியரங்கமாகவும் உள்ளான மனுஷிலும் உள்ளான வாழ்க்கையிலும்.
And he explained that in the next verse.
அதை அடுத்த வசனத்திலே அவர் விளக்குகிறார்.
The Pharisees' righteousness was they don't commit murder. Matthew 5:21.
மத்தேயு 5:21 கொலை செய்யாதிருப்பாய என்று.
That was their righteousness.
அதுதான் அவருடைய நீதியாக இருந்தது.
They don't commit murder.
அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள்.
But yours must be more than that.
உங்களுடைய அதை காட்டிலும் அதிகமாக இருக்கு.
Verse 22, you mustn't commit murder in your heart.
அங்கே 22வது வசனத்திலே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது.
That means you shouldn't kill in your heart, means you shouldn't get angry in your heart.
அப்படி என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கோபம் கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும்.
The Pharisees' righteousness, verse 27, was they don't commit adultery.
பரிசேயருடைய அந்த நீதியானது விபச்சாரம் செய்யாமல் இருக்கக்கூடியது.
Verse 27.
27.
But your righteousness must be more than that, verse 28, that you don't even commit it in your heart.
28வது வசனத்திலே உங்களுடைய இருதயத்திலே இச்சையோடு நீங்கள் பார்க்காமல் இருப்பது உங்களுக்கு அது மேலானது.
I'll tell you something.
உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
The righteousness of the Pharisees was a righteousness of the law.
பரிசேயருடைய நீதியானது நியாய பிரமாணத்தின் நீதி.
It's a fear of the law.
அது நியாயப்பிரமாணத்தை குறித்த பயம்.
You know, you see the policeman.
ஒரு போலீஸ்காரரை நாம் பார்க்கிறோம்.
And your foot comes off the pedal in the car.
உடைய காரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலேட்டர்லிருந்து உங்களுடைய கால் அப்படியே எழும்புகிறது.
Or the thief will not do anything because the police is there.
அல்லது ஒரு காவல்காரரை பார்த்தவுடன் திருடன் எந்த காரியமும் செய்ய மாட்டான்.
See, the law could prevent people from doing wrong.
தவறுகளை செய்வதை நியாயப்பிரமாணத்தால் தடுக்க முடியும்.
It's good.
நல்லதுதான்.
I mean, if we didn't have law, we wouldn't be able to live in this world.
I mean, சட்டம் நியாயம் நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது.
I would not like to live in a town where there's no police.
போலீஸே இல்லாத காவல்துறை இல்லாத ஒரு நகரத்திலே வாழ்வது நான் வாழ முடியாது.
You won't be able to live there.
நீங்களும் கூட அங்கே வாழ முடியாது.
Only the crooks and thieves will live there and they'll kill each other pretty soon.
அங்கே கொலைக்காரர்களும் கொலைகாரர்களும் ஒருவரவரை கொன்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்.
So law is a good thing.
சட்டம் நியாயப்பிரமாணம் நல்லதுதான்.
Every country bases its law on the 10 commandments.
பத்து கட்டளைகளை பின்னணியாக வைத்துதான் உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களும் தங்களுடைய சட்டங்களை
உருவாக்கியிருக்கிறது.
அந்த நியாய பிரமாணத்தினுடைய வெளியரங்கமான நீதி நல்லதுதான்.
பட் இட் மேக்ஸ் மெனி பீப்புள் ஹிப்போக்ரிட்ஸ்.
ஆனால் அது அநேக ஜனங்களை மாய்மாலக்காரர்களாக
ஏனென்றால்
வெளியரங்கமாக தான் அதை வைத்திருக்கிறார்கள், உள்ளரங்கமாக இல்லை.
So the Lord says your righteousness must be more than the righteousness of the Pharisees.
ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும்.
You must have nothing of the leaven of the Pharisees, which is hypocrisy.
அந்த பரிசேயருடைய மாய்மாலத்தினுடைய அளவு நம்மிடத்தில் இருக்க கூடாது.
That leaven which spreads if you don't get it out.
அதை நம்மிடத்தில் எடுத்து போடவில்லை என்று சொன்னால் அது அப்படியே பரவிவிடும்.
So we have to be careful.
ஆகவே கவனமாக இருக்க வேண்டும்.
I want to show you an Old Testament story.
பழைய ஏற்பாட்டு ஒரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
This is the first time God gave this law which produced the Pharisees' righteousness.
இந்த பரிசேயருடைய நீதியை உருவாக்கிய இந்த நியாய பிரமாணம் முதல் முறையாக கொடுக்கப்பட்ட சம்பவம்.
And that's in Exodus chapter 20.
அது யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே உண்டு.
And now I will show you something which you have not seen.
நீங்கள் பார்த்திராத ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
But which you have read many times, but you haven't seen it.
அநேக முறைகள் வாசித்திருப்பீர்கள், ஆனால் அதை பார்த்திருக்க மாட்டீர்கள்.
Read carefully.
கவனமாக வாசி.
In Exodus chapter 20.
யாத்திராகமம் 20.
We read the 10 commandments.
10 கட்டளைகளை வாசிக்கிறோம்.
It starts with, you shall have no other gods but me. Verse 3.
மூன்றாவது வசனத்திலே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள்
உண்டாயிருக்கவே. I am the Lord your God.
நானே உங்களுடைய தேவன்.
And all those 10 commandments, you know them.
10 கட்டளைகளையும் வரிசையாக பார்க்கலாம்.
And that goes all the way down to the last one in verse 17.
17வது வசனம் வரை அது செல்கிறது. கடைசி கட்டளை அங்கே வருகிறது.
That was the righteousness of the Pharisees.
இது பரிசேயருடைய நீதியாகும்.
It was all external.
எல்லாம் வெளியரங்கமானது.
And the people saw the verse 18, the thunder and lightning.
18வது வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகிறது கண்டார்கள்.
It says verse 21, they stood at a distance.
21லே பார்க்கிறோம், அவர்கள் அங்கே தூரத்திலே நின்றார்கள்.
And that was the law by which Israel lived for 1500 years.
1500 வருடங்கள் இந்த நியாய பிரமாணத்தை மையமாக வைத்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள்.
Immediately after giving that law,
ஆனால் இந்த நியாய பிரமாணம் கொடுத்த உடனே,
after the 10 commandments,
இந்த 10 கட்டளைகளுக்கு பின்பதாக,
the Lord told them another thing.
ஆண்டவர் அவர்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொன்னார்.
And that is very interesting to read.
மிக அருமையான ஒரு காரியம் வாசிப்பதற்கு.
Chapter 21.
21ஆம் அதிகாரம்.
If verse 2, if you buy a Hebrew slave, he can only serve you for 6 years. After that, you must set him go free.
21:2 வசனம், எபிரேயரில் ஒரு அடிமை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7வது வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன்.
But,
ஆனால்,
verse 5,
ஐந்தாவது வசனம்,
if the slave says,
அந்த வேலைக்காரன்,
I love my master, my wife and children, I don't want to go out free.
என் எஜமானனையும் என் பெஞ்சாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன்.
That means he discovered that his master was such a good man.
அவன் அங்கே தன்னுடைய எஜமான் மிக நல்லவன் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான்.
I'll tell you, nobody likes to be a slave.
யாரும் அடிமையாக இருப்பதை விரும்புவதில்லை.
In India, you know, there are a lot of poor people who are made slaves with the thing called bonded labor.
India desathile kooli adimaigal kottadimaigal endru sollakoodiya oru palakkam undu. Aneega yeeligal adinude baadhikkapattirukkarargal.
You know, the masters lend them so much money which they can never repay, and then they say, okay, you become a slave of mine.
Andha yejamangal avargalukku panathai kadanaga koduthu kadaisile avargalai adimai thanathukkulla aalaakkuvargal.
But they don't like it.
Adhai avargal virumbuvadillai.
If one day the master says, okay, you can go free,
ஒருவேளை ஒரு நாள் அந்த எஜமான் சொல்கிறான், நின்றிருந்து நீ விடுதலை, நீ போவேன், என்ன வேணா செய்யலாம் என்று சொன்னால்,
can you imagine anybody saying, no, I want to be here?
யோசித்து பாருங்கள், இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருந்து விடுகிறேன் யாரும் சொல்வார்களா?
You know, a slave is a person who never got a salary.
ஒரு அடிமை என்று சொன்னால் அவனுக்கு சம்பளம் கூட கிடையாது.
He's not a servant. Servant gets salary.
ஒரு ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் என்றால் அவனுக்கு சம்பளம் உண்டு.
Slave means no salary.
அடிமைக்கு சம்பளம் இல்லை.
I bought you in the shop, in the marketplace, just like I bought furniture.
உன்னை சந்தையிலே அல்லது கடையிலே எப்படி ஒரு பொருளை வாங்குவது போல உன்னை வாங்கி இருக்கிறேன்.
See, that's a slave.
அதுதான் அடிமை.
He could not claim anything.
அவனால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
The master could kill him, nobody would question.
எஜமான் அவனை கொன்றால் கூட யாராலும் அதை கேள்வி கேட்க முடியாது.
It's like an animal.
அவன் ஒரு மிருகத்தை போல.
You don't pay an animal.
ஒரு மிருகத்துக்கு நாம் எந்த காசு கொடுப்பதில்லை.
You can kill your animal if you want.
வேண்டுமானால் அதை கொலை செய்யலாம்.
Slaves were like that.
அடிமைகளும் அப்படித்தான்.
If you have a chicken in your compound, you kill it, nobody's going to question.
ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு கோழி இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் கொன்றால் யாரும் அதை கேட்க மாட்டார்கள்.
Slaves in those days were like that.
அடிமைகளும் அப்படித்தான்
இருந்தார். No salary, nothing.
அவர்களுக்கு சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை.
But God made a way saying after 6 years you must let them go.
ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழி வைத்தார். 6 வருடங்கள் கழித்து 7வது வருடம் அவனை விடுதலை செய்ய
வேண்டும். Every slave waited, oh, 6 years it'll soon be up, I can be free.
என்றால் ஒவ்வொரு அடிமையும் அந்த 6 நாட்கள் காத்திருந்து 7வது வருடம் விடுதலைக்காக
ஆயத்தமானார்.
அந்த 7வது வருடம் வரும்.
The people say, the slaves say, "Hallelujah, I can go now."
அப்பொழுது சொல்ல, "Hallelujah, நான் இப்பொழுது செல்ல முடியும்."
But here's one slave.
ஆனால் இங்கே ஒரு அடிமை இருக்கிறார்.
He said, "I don't want to go."
அவன் சொல்ல, "எனக்கு போக விருப்பம் இல்லை."
Why?
Yeah.
Because I've got such a good master.
என்றால் எனக்கு அவ்வளவு அருமையான எஜமான் இருக்கிறார்.
You mean you want to be a slave now?
இப்பொழுது அடிமையாக இருக்க வேண்டுமா?
For how long?
எவ்வளவு நாட்களுக்கு?
Forever.
எல்லா நாட்களுக்கும். எப்பொழுது?
And he will say,
அவன் சொல்லுவான்,
I love my master.
என்னுடைய எஜமானை அவ்வளவாக நான் நேசிக்கிறேன்.
Till now I was obeying him because I was a slave.
இன்று வரைக்கும் நான் அவனுக்கு அடிமையாக இருந்ததனால் நான் அவனுக்கு கீழ்ப்படிந்தேன்.
I had no choice.
எனக்கு வேறு வழி இல்லை.
He told me I had to do it.
அவன் சொன்னானாகவே நான் செய்தேன்.
Because I was obeying according to a law.
ஒரு நியாய பிரமாணத்தின் நிமித்தம் அவனுக்கு நான் கீழ்ப்படி.
Now I am free.
ஆனால் இப்பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டேன்.
From now onwards,
இப்பொழுதிலிருந்து,
I am going to still stay in his house.
அவருடைய வீட்டில் நான் தொடர்ந்து இருப்பேன்.
I won't get any salary.
எனக்கு சம்பளம் கிடைக்காது.
But now I am not going to obey him as a law.
ஆனால் இப்பொழுது நியாய பிரமாணத்தின் நிமித்தம் அவனுக்கு கீழ்ப்படிய போவதில்லை.
I am going to obey him out of love.
ஆனால் அன்பின் நிமித்தமாக அவனுக்கு நான் கீழ்ப்படிய.
I don't want to go free.
நான் விடுதலையாக விரும்பவில்லை.
I live inside this house forever.
இந்த வீட்டினுள் நான் கடைசி வரை இருக்க விரும்புகிறேன்.
Why did the Lord say that?
ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்?
Because at the end of the law he was saying.
ஏனென்றால் அந்த நியாய பிரமாணத்தின் கடைசியில் அவர் இப்படி சொன்னார்.
This law is not really the way I want you all to serve me.
இந்த நியாய பிரமாணத்தின் வழியிலே நீங்கள் என்னை சேவிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
Obedience to commandments, commandments, commandments. I don't want you to be my slave.
இத்தனை கட்டளைகள் மேல் கட்டளைகளை வைத்து நீங்கள் எனக்கு சேவிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
That's why at the end of the law he put this little story.
ஆகவேதான் அந்த நியாய பிரமாணத்தின் கடைசியிலே இந்த அருமையான சிறிய கதை.
As a law, he said, there may be a slave who says, I want to serve my master out of love.
கடைசியிலே அந்த விடுதலை ஆக்கப்பட்ட அடிமை அன்பின் நிமித்தமாக அவரை நான் சேவிக்க விரும்புகிறேன்.
By that the Lord was saying, I want some people like that.
அதன் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு சில ஜனக்கூட்டத்தை நான் விரும்புகிறேன்.
Freed from the slavery of the law.
இந்த நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள்.
And who, to whom I say, your sins are forgiven, you can go now and do what you like.
உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, நீ இனி போய் என்ன செய்ய வேண்டுமோ சுயாதீனமா செய்யலாம் என்றார்.
If you want, you can sin. I'll forgive you.
நீ பாவம் செய்ய வேண்டுமானால் மறுபடி உன்னை நான் மன்னிப்பேன்.
You say, no Lord.
ஆனால் நீங்கள் சொல்லுங்க, வேண்டாம் ஆண்டவரே.
I love you.
நேசிக்கிறேன்.
I don't want to go out.
வெளியே போக விரும்பவில்லை.
I don't want to go out into the world and live as I like.
இந்த உலகத்திலே நான் இஷ்டம் போல வாழ நான் விரும்பவில்லை.
I want to live inside your house.
உம்முடைய வீட்டிலே நான் கடைசி வரை இருக்க விரும்புகிறேன்.
Why?
Yeah.
Because I love my master.
ஏனென்றால் என் எஜமானை நான் அவ்வளவாக நேசிக்கிறேன்.
And I want to serve him forever.
கடைசி வரை நான் அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன்.
And the Lord said, if that slave says like that.
ஒருவேளை அப்படி அந்த அடிமை சொன்னான் என்று சொன்னால்.
Exodus 21 verse 6.
21ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 6வது வசனம்.
You must bring him to the door.
அவனை கதவு அருகே கொண்டு வர வேண்டும்.
See, the door is the place from which they go outside the house.
அந்த கதவின் வழியாக தான் அவர்கள் வெளியே செல்வார்கள்.
But he says he doesn't want to go outside the house.
அவன் கதவை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல விரும்பவில்லை.
So you bring him to the door.
அவனை கதவு அருகே கொண்டு வாருங்கள்.
You know, you say now if you want you can go free.
இப்ப சொல்லலாம், ஒருவேளை நீ விடுதலையாக போக வேண்டும் என்றால் நீ போகலாம்.
Here's the door, you finished your 6 years.
இதோ இதோ கதவு, நீ 6 வருடங்கள் முடித்து விட்டாய், போகலாம்.
But you said you don't want to go outside the door, you want to come inside.
அவன் சொல்ற அந்த கதவை விட்டு போக விரும்பவில்லை, கதவுக்கு உள்ளாக வர விரும்புகிறேன்.
Okay.
Yeah.
Then the Lord, master takes a awl, it says in verse 6, and makes a hole in his ear, just like the, you know, women make for their earrings.
கதவின் அருகையாவது கதவு நிலையிலே அவனை சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன்.
And he shall serve him permanently.
பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து.
Not 6 years.
6 வருடங்கள் அல்ல.
All his life till he dies.
அவன் மரணம் வரை அந்த எஜமானை சேவிக்க
வேண்டும். That is how we are to serve the Lord.
அப்படித்தான் நாம் ஆண்டவரையும் சேவிக்க.
That is what the Lord put as a small little law under the Ten Commandments.
அந்த பத்து கட்டளைகளுக்கு பின்பாக ஒரு சிறிய அருமையான கட்டளையாக ஆண்டவர் இதை போட்டார்.
As if to say, this is actually the way I want you to serve me.
இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யதார்த்தமாக.
If you serve me according to this rule and that rule and the other rule,
இந்த நியாய பிரமாணத்தின்படி அந்த சட்டத்தின்படி நியமத்தின்படி நீங்கள் எனக்கு சேவித்தீர்களானால்,
then you are doing it because you are afraid of punishment.
ஏனென்றால் தண்டனைக்கு பயந்து அதை செய்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தமாகும்.
Those 6 years, if the slave ran away, he'd be caught and probably killed.
அந்த 6 வருடத்துக்குள் அவன் ஒருவேளை ஓடி இருந்தான் என்று சொன்னால் அவனை பிடித்து கொல்லக்கூட கூடும்.
But now he came to total freedom.
ஆனால் இப்பொழுது பூரண விடுதலைக்குள் அவன் கடந்து.
What is total freedom?
பூரண விடுதலை என்றால் என்ன?
It is to say, I love Jesus.
இயேசு கிறிஸ்துவை நான்
நேசிக்கிறேன். That's why I want to keep his commandments.
ஆகவே தான் அவருடைய நியாய பிரமாணங்களை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன்.
Not because I am afraid he'll punish me.
அவர் என்னை தண்டிப்பார் என்று சொல்லி பயந்து அல்ல.
The other day I was speaking about forgiving others.
மற்றவர்களை மன்னிப்பதை குறித்து அன்றைக்கு நான் பேசினேன்.
Now there are 2 ways you can forgive.
இரண்டு விதமாக மற்றவர்களை மன்னிக்க முடியும்.
I forgive others because I want God to forgive me.
ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை நான் மன்னிக்கிறேன்.
That's good. That is good.
அது நல்லது.
But that is like the Hebrew slave for the first 6 years.
அது அந்த எபிரேய அடிமையைப் போல முதல் 6 வருடங்கள் இருக்கக்கூடிய அந்த எபிரேய அடிமை.
But supposing you say like this.
ஒருவேளை இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்.
I want to forgive others because I love Jesus.
நான் மற்றவர்களை மன்னிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
Not because I want God to answer my prayer.
ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்க வேண்டும் என்று.
No, supposing you hear this.
ஒருவேளை இப்படியாக நீங்கள்
because you have not forgiven others, God, you are getting this asthma and arthritis and things like that.
நீங்கள் சொல்ல ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காதனால் உங்களுக்கு இந்த ஆஸ்துமா போன்ற மற்ற வியாதிகள் வருகிறது என்று சொல்லு.
Okay, Lord, I forgive him.
அதற்காக ஆண்டவரே நானும் மன்னிக்கிறேன்.
Please heal me.
என்னை சுகமாக்கும்.
That's good.
நல்லது.
But that's not the best way.
ஆனால் அதுதான் மிகச்சிறப்பான வழி.
The best way is to say,
மிகச்சிறப்பான வழி,
Lord, I love you.
ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்.
Whether I'm healed of my asthma or not, I'm going to forgive others.
ஆண்டவரே என் ஆஸ்துமா சுகமாகிறதோ ஆகவில்லையோ மற்ற அவனை நான் மன்னிக்கிறேன்.
Because I love you.
ஏனென்றால் உம்மை நேசிக்கிறேன்.
Not, I'm not doing business with God.
நான் தேவனோடு வியாபாரம் செய்யவில்லை.
See, a lot of people do business with God.
அநேகர் ஆண்டவரிடத்திலே வியாபாரம் செய்கிறார்கள்.
And some preachers also preach like that.
பிரசங்கிகளும் கூட அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
You give 10% to God.
நீ 10% தசமபாகத்தை கொடு.
God will give you 100 times.
ஆண்டவர் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதிப்பார்.
That is better than Dubai bank or any bank. If you get such
Dubai bank காட்டில் அதிகமான வட்டி உனக்கு கிடைக்கும்.
If that is the case, why should I put my money in the Dubai bank? I give it to God if he gives me.
அப்படி என்ன சொன்னா நான் Dubai bankல என் காசை போட ஆண்டவருக்கு என்ன கொடுத்துருவேனே.
They give me what 3-4%. God is going to give me 100%. Why should I give it to a bank?
அவர்கள் வட்டியில 3-4% வட்டி கொடு. ஆண்டவர் 100% கொடுனா அவருக்கு எடுத்து கொடுப்பேன்.
And these preachers will bring one fellow to give a testimony.
அங்கே அந்த பிரசங்கிமார்கள் ஒரு சாட்சிக்கு ஒரு ஆலயம்
கூட்டு
அவன் சாட்சி கொடுப்பான்.
One fellow says,
அவன் சொல்லுவான்,
I gave 10% to this preacher's ministry.
நான் இந்த அருமையான ஊழியத்துக்கு தசமபாகத்தை கொடுத்தேன்.
And God gave me a new car.
ஆண்டவர் எனக்கு புதிய வாகனத்தை கொடுத்தார்.
And 100 stupid people sitting there.
அங்கே 100 முட்டாள்கள் உட்கார்ந்திருப்பார்கள்.
I want a car also.
எனக்கு கூட அந்த வாகனம் வேணும்.
I'll give to this man's ministry.
இந்த மனுஷனுடைய ஊழியத்துக்கு கொடுக்க போகிறேன்.
This is first deceivers and the other fellows who are business people sitting there.
முதலாவது இருக்க ஏமாற்றுக்காரன் மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஏமாந்து போனால் அவர்கள் வியாபாரிகள்.
Did Jesus ever say that?
இயேசு கிறிஸ்து என்றைக்காவது அப்படி சொன்னாரா?
No.
No. இல்லை.
Only people like Judas Iscariot will say that.
அந்த யூதாஸ் இஸ்காரியத் போன்றவர் வஞ்சகர்கள் தான்.
Lord of followers of Judas Iscariot today.
இன்றைக்கு யூதாஸ் இஸ்காரியத்தை வழிபடுகிறவர்கள் பின் வழி செல்பவர்கள்
அநேகர். Don't do business with God.
நாம் தேவனோடு வியாபாரம் செய்ய.
Don't say, Lord, I'll forgive this person. You please heal me of my sickness.
நீங்கள் சொல்லாதீர்கள், ஆண்டவரே நான் இவரை மன்னிக்கிறேன் என்னுடைய சுகவீனத்தை மாற்றும் என்று.
I'll give money for your ministry. Please bless me.
ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு காசை கொடுக்கிறேன் என்னை ஆசீர்வதியும் என்று.
I remember once I got a registered letter from somebody.
யாரிடத்திலிருந்தோ எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்தது.
I said, this name, I don't even know who this person is.
இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. யாருவர்?
Some Roman Catholic lady from Goa.
கோவாவிலிருந்து ஒரு ரோமன் கத்தோலிக்க சகோதரி.
And inside were 2 checks.
அங்க 2 காசோலைகள் செக் இருந்தது.
Pay Zach Poonen 100 rupees, pay Zach Poonen 200 rupees.
ஒரு இடத்துல Zach Poonenக்கு 100 ரூபாய், இன்னொரு இடத்துல Zach Poonenக்கு 200 ரூபாய் என்ற 2 காசோலைகள்.
I was thinking, why they sent 2 checks?
அவர் யோசித்தேன், எதற்கு 2 காசோலைகள்?
Then I read the letter.
அந்த லெட்டரை வாசித்து
பார்த்தேன். Dear brother, I don't know you.
சகோதரி உங்களை எனக்கு தெரியாது.
I have read some of your books.
அவருடைய புத்தகங்களை வாசித்து இருக்கிறேன்.
I have 2 prayer requests.
எனக்கு 2 ஜெப குறிப்புகள் உண்டு.
Number 1.
ஒன்று,
Please pray for admission for one child.
என்னுடைய பிள்ளையினுடைய அட்மிஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
100 rupees.
அதுக்கு 100 ரூபாய்.
Please pray for the marriage of my daughter, 200 rupees.
என்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், 200 ரூபாய்.
Anyway, her address was there, so I could put it back and send it back to her.
அவர்களுடைய விலாசம் அங்கே இருந்த நிமித்தமாக மறுபடியும் அதை உள்ளே வைத்து திருப்பி அவர்களுக்கே அனுப்பிவிட்டேன்.
Even if it was 100,000 rupees and 200,000 rupees, I would have still sent it back.
ஒருவேளை அது 100,000 200,000 ஆக இருந்தாலும் கூட அதை நான் திருப்பி அனுப்பி இருப்பேன்.
I wrote.
அவர்களுக்கு நான் எழுதினேன்.
I don't blame her.
ஆனால் அவர்களை குற்றப்படுத்தவில்லை.
Her teachers, her preachers have deceived her.
நம்முடைய பிரசங்கிமார்கள் அவர்களை வஞ்சித்திருக்கிறார்.
She is a poor innocent lady who does not know the Bible.
அவர்கள் வேதத்தை அறியாத ஒரு
ஏழை சகோதரி. I wrote a little letter and explained this is not the way to get answers.
நான் ஒரு சிறிய கடிதத்தை எழுதி அதிலே விளக்கினேன், இப்படி அல்ல நீங்கள் செய்ய
வேண்டும். Dear sister, I will pray for these things.
அருமையான சகோதரி, நான் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பேன்.
I don't want your money. God doesn't want your money.
உங்களுடைய காசு எனக்கும் தேவையில்லை, ஆண்டவருக்கும்
தேவையில்லை. God owns the heaven and the earth. Why does he want your little money?
வானத்தையும் பூமியையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தேவனுக்கு உங்களுடைய காசு தேவை.
You know, so many, those are Roman Catholics.
அவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்.
There are so many Pentecostals who believe that you can do business with God.
இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்தே விசுவாசிகளும் கூட தேவனோடு வியாபாரம் பண்ண முடியும் என்று யோசிக்கிறார்.
How is that? They don't read the Bible?
அவர் வேதத்தை வாசிப்பதில்லையா?
All business Christianity is Babylon.
அந்த வியாபார கிறிஸ்தவம் பாபிலோனுக்கு சமம்.
That's not Jerusalem.
அது எருசலேம் அல்ல.
Where money comes in.
அங்கே பணம் வரும்போது.
Don't do business with God.
ஆண்டவரோடு வியாபாரம்
செய்யு. Don't say I will do this, please do this for me.
ஆண்டவரிடம் சொல்லவேண்டா, நான் இதை செய்வேன், நீர் எனக்கு இதை செய்யு.
Say I love my master.
என் எஜமானை நான் இவ்வளவாக நேசிக்கிறேன்.
I want to stay inside your house forever.
உடைய வீட்டிலே என்னுடைய கடைசி வரை தங்க ஆசைப்படுகிறேன்.
I don't want any salary.
எனக்கு எந்த கூலியும் சம்பளமும் அதற்கு தேவையில்லை.
That's what I said to the Lord when the Lord called me when I was 24 years old to serve him.
24 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் அவரை சேவிக்க என்னை அழைத்தார்.
And I said, Lord, as long as you give me life on this earth, I will serve you.
நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த பூமியிலே எவ்வளவாக எனக்கு ஆயுசை கொடுக்கிறீரோ அவ்வளவு நாட்கள் நான் உமக்கு சேவை செய்வேன்.
And I will not receive a salary.
நான் அதற்காக எந்த கூலியும் சம்பளமும் வாங்க மாட்டேன்.
I love you.
நேசிக்கிறேன்.
You will take care of my needs.
நீர் என்னுடைய தேவைகளை சந்திப்பீர்.
I will never lack anything.
நான் எதற்கும் குறைவுபட மாட்டேன்.
I remember I was in the navy and some of the naval officers thought I was very stupid to leave such a good job.
அப்பொழுது நல்ல வேலையிலே கப்பற்படையிலே இருக்கும்போது மற்ற சக அதிகாரிகள் நினைத்தார்கள், நான் ஒரு முட்டாள், இந்த நல்ல வேலையை விட்டு போறேன்.
Who's, how are you going to live? Who's going to take care of you?
I said, Zach, நீ எப்படி வாழ போறாய்? யார் உன்னுடைய காரியங்களை பார்த்துக்கொள்வார்கள்?
I said, I served the navy for 8 years and every month on the first of the month they gave me my salary.
8 வருடங்கள் கப்பல் படையில் இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி எனக்கு சம்பளம் வந்துவிடும்.
You think God in heaven is less faithful than the Indian navy?
பரலோகத்தில் தேவன் இந்திய கப்பற்படையை காட்டிலும் அவர் உண்மையற்றவரா?
Then you are an atheist.
நீங்கள் ஒருவேளை கடவுளை நம்பாதவராக இருந்தால், நாஸ்திகராக இருந்தால்.
No, God is faithful.
கர்த்தர் தேவன் உண்மையுள்ளவர்.
Today after 43 years I can say God is faithful.
43 வருடங்கள் கழிந்து இப்ப நான் சொல்ல முடியும், தேவன் உண்மையானவர்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதரி சகோதரியே.
Don't do business with God.
ஆண்டவரோடு வியாபாரம் செய்ய வேண்டாம்.
Don't say I'll do this for me.
ஆண்டவரே நான் இதை செய்வேன், நீர் எனக்கு இதை.
Then you'll be like the Hebrew slave.
அப்பொழுது இந்த எபிரேய அடிமையைப் போல
இருப்பீர்கள்.
6 வருடங்கள் அடிமைத்தனம்.
Come to the Lord and say, Lord, I love you and I don't want to go out free.
தேவனிடத்திலே வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்.
And I want to serve you forever.
கடைசி வரை உமக்கு
ஊழியம். I want to dwell in the house of the Lord forever.
நீடித்த நாட்களாய் கடைசி வரை தேவனுடைய வீட்டில்.
I want to give all my life to you.
என் வாழ்க்கையை முழுவதும் உமக்கு கொடுக்க அர்ப்பணிக்க விரும்புகிறேன்.
I don't want to live like those Old Testament people.
ஆண்டவரே, இந்த பழைய ஏற்பாட்டு மக்களைப் போல வாழ விரும்பவில்லை.
Who say to you,
உங்களிடத்தில் சொல்வது,
10% is yours God, 90% is mine.
ஆண்டவரே, தசம பாகம் உமக்கு, மீதி உள்ளது எனக்கு.
No, that's how they lived in the Old Testament.
அப்படித்தான் பழைய ஏற்பாடு நாட்களிலே வாழ்ந்தார்.
Say, Lord, all that I have is yours.
சொல்லுங்க, ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கும் எல்லாம் உம்முடையது.
That doesn't mean you have to put all your money in the offering box.
அப்படி என்றால் எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டிக்குள் போடுவது என்று அர்த்தம் அல்ல. அல்ல.
You put what you love to give cheerfully.
ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுப்பதை நீங்கள் அங்கே கொடுங்கள்.
But what about the money you spend on feeding your children?
பிள்ளைகளை நீங்கள் போஷிப்பதற்கு செலவழிக்கும் பணம்.
Do you know that is God's work?
அது தேவனுடைய வழி.
You don't believe that?
அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா?
That is God's work.
அது தேவனுடைய கிரயம். தேவனுடைய
to feed your children is the work of God.
உங்களுடைய பிள்ளைகளை போஷிப்பது தேவனுடைய வேலை.
To get clothes for your children is the work of God.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடைகளை கொடுப்பது தேவனுடைய வேலை.
To educate your children is the work of God.
உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது தேவனுடைய வேலை.
To build a house where you can live as a family is the work of God.
நீங்கள் ஒரு அருமையான வீட்டை கட்டி வாழ்வது தேவனுடைய வேலை.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டில்
one sacred compartment and the worldly compartment.
ஒரு மிகவும் பரிசுத்தமான ஒரு பகுதியும் இன்னொன்று உலக பிரகாரமான ஒரு பகுதியும் உண்டு.
This is holy, this is not holy.
இது பரிசுத்தம், இது பரிசுத்தம் இல்லை.
10% is for God, 90% is for me.
10% தசம பாகம் தேவனுக்கு, மீதி பகுதி எனக்கு.
One day, Saturday is for God, 6 days is for me.
சனிக்கிழமை அந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்கு, மீதி நாட்கள் எனக்கு.
Jesus demolished all that.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் அழித்து போட்டார்.
If you want to be my disciple, everything must be God's.
அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் ஆண்டவருக்கு.
Old Testament first son is for God.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே முதல் குமாரன் ஆண்டவருக்கு.
All the daughters and all the other sons are mine.
மற்றவர்கள் எல்லாம் உலகத்திற்கு.
It's all different in the New Testament.
பழைய புதிய ஏற்பாட்டில் அவையெல்லாம் மாறிவிட்டது.
Lord, all my money is yours.
ஆண்டவரே, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உமக்கு.
Tell me, how shall I spend it?
இதை எப்படியாக நான் செலவு செய்ய வேண்டும் என கற்றுக்கொடும்.
You don't have to give it all in the offering box.
எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியில் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
The Bible says God has given us richly all things to enjoy.
ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்.
And give as you feel free.
எப்படி கொடுக்க வேண்டும், உதாரத்துவமாக கொடுப்போம்.
Not in order to get some reward from God.
சுயாதீனமாக கொடுக்க வேண்டும், தேவன் ஏதோ கொடுக்க போகிறார் என்று சொல்லி கொடுக்க
வேண்டும். Lord, I love you.
ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்.
When you love somebody deeply.
யாரையாவது மிக ஆழமாக நேசிக்கும் போது.
But supposing you're getting a gift for your wife.
வேளை உங்கள் மனைவிக்கு ஒரு அருமையான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிறீர்கள்.
You won't calculate.
அதை நீங்கள் கணக்கு பார்க்க மாட்டீர்கள்.
What shall I spend?
என்ன அவளுக்கு செலவு செய்யலாம்
என்று. I mean, if you don't love your wife, you'll calculate. I know that.
ஒருவேளை நீங்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னா கணக்கு பார்ப்பீர்கள்.
And some husbands are like that.
சில கணவர்கள் அப்படித்தான்.
Unfortunately.
மிக துரதிருஷ்டம்.
But otherwise, it's my wife's special day. I must get something for her to encourage her.
அல்லது இது மிக விசேஷித்த நாள், அவளுக்கு ஏதாவது கொடுத்து அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று யோசிப்பேன்.
Maybe a very small thing. It may be a very small thing.
அது ஒரு சாதாரண சிறிய காரியமா இருக்கலாம்.
You're a poor brother.
அல்லது நீங்கள் ஒரு ஏழை சகோதரனா இருக்கலாம்.
It's love. That's the main thing.
அந்த அன்பு அதுதான் முக்கியம்.
Serve the Lord like that. You'll enjoy total freedom.
ஆண்டவரே, கூட அப்படியே நீங்கள் சேவீங்கள், பரிபூரண விடுதலை.
Say, I will dwell in the house of the Lord forever.
சொல்லுங்க, நீடித்த நாட்கள் அவருடைய தேவாலயத்திலே நான் தங்கி இருப்பேன்.
If you want to watch those dirty movies, you got to go out of the house of the Lord.
அந்த அசிங்கமான படங்களை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும்.
There are no dirty movies in the house of the Lord.
ஆண்டவருடைய ஆலயத்திலே அசிங்கமான ஆபாச படங்கள் இல்லை.
You can't watch internet pornography in the house of the Lord.
அந்த ஆபாசமான காட்சிகளை உங்களுடைய தேவனுடைய வீட்டிலே பார்க்க முடியாது.
You can't tell lies in the house of the Lord.
தேவனுடைய ஆலயத்திலே பொய் சொல்ல முடியாது.
You can't cheat others.
மற்றவர்களை ஏமாற்ற முடியாது.
You can't have hatred and live in the house of the Lord. You got to go outside the door.
யாரை குறித்தும் கசப்போ வெறுப்போ வைத்துக் கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே இருக்க
முடியாது. In the house of the Lord you don't gossip.
தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் மற்றவர்களை குறித்து குறை பேசுவதில்லை.
All those who gossip, you have to go outside the door and then gossip.
யாரெல்லாம் மற்றவர்களை பற்றி புரணி பேசுகிறார்கள் அவரெல்லாம் வெளியே போய் தேவாலயத்தை விட்டு போய்.
You can't have jealousy against somebody in the house of the Lord.
தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் பொறாமையை வைத்துக் கொண்டிருக்க முடியும்.
How many of you will say today, I love Jesus, I want to be in the house of the Lord forever?
எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், அவருடைய தேவாலயத்திலே கடைசி வரை தங்கி
24 hours every day I want to be in the house of the Lord.
ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நான் வசிக்க தாபரிக்க விரும்புகிறேன்.
That's the place of total freedom.
அதுதான் பரிபூர்ண விடுதலை.
Let's pray.
ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக தகப்பனே,
how much we have missed in the Christian life.
எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவாக நாங்கள் தவறிவிட்டோம்.
How much the devil has cheated us all.
பிசாசானவன் எவ்வளவாக எங்களை வஞ்சித்திருக்கிறான்.
But it's not going to happen anymore.
நான் இனிமேல் அது நடக்காது.
We are going to dwell in the house of the Lord forever.
நீடித்த நாட்களாய் கடைசி வரை தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் தவறிவிட்டோம்.
We love Jesus.
இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்.
I'm going to dwell in God's house forever.
கடைசி வரை தேவனுடைய ஆலயத்திலே வீட்டிலே தங்கியிருப்போம்.
Thank you.
நன்றி.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில்.
Amen.
Amen. பரலோகத்தில்
முடிவுமானவர் நீரே, அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏழு விளக்கின் நடுவில் ஹாலேலூயா சோப பூரணமாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
துதிக்கு பார்த்து
சூழ்ச்சி.